நேயர்களை நாம் கேட்டுக்கொண்டிருப்பது 107.4 MHz அலைவரிசையில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக விவசாயி சமுதாய வானொலி.
சமுதாய வானொலி நமக்கு இப்ப வந்தாச்சு, அதனால நாம் பெறுவோம் எத்தனை எத்தனை சேவை. ஸ்டூடெண்ட்ஸ் ஃபார்மர்ஸ் எல்லாருக்கும் இதுதானே தேவை. விவசாயத்தில் வளம் பெறவே இது ஒரு அரிய வாய்ப்பு. அதனாலே இப்போதே எல்லாரும் கேளுங்க 107.4
இ-கம்யூனிட்டி எஃப்எம் 107.4.
சிறுதானியங்கள் உற்பத்தி மற்றும் மதிப்பு கூட்டுதல் தொழில்நுட்பங்கள் சமுதாய வானொலி வேளாண்மை பள்ளி பாடம். இந்த நிகழ்ச்சியை வழங்குபவர்கள் நபார்டு.
கிராமங்கள் அனைத்தையும் இணைக்கிறது நபார்டு. கிராமங்கள் செழிக்க தேசம் செழிக்கும்.
நேயர்களே, சிறுதானியங்கள் உற்பத்தி மற்றும் மதிப்பு கூட்டுதல் தொழில்நுட்பங்கள் அப்படிங்கிற வேளாண்மை பள்ளி பாடத்தொடர்ல இன்னைக்கு நம்ம கேட்க போறது 7வது பாடம். சிறுதானியங்களை பதனப்படுத்தும் எந்திரங்கள் அப்படிங்கிற இந்த பாடத்துல சிறுதானியங்களை பதப்படுத்துறதுக்கான எந்திரங்கள் என்னென்ன இருக்கு, அந்த எந்திரங்களை பயன்படுத்துவதன் மூலமா நமக்கு என்ன நன்மைகள் இருக்கு அப்படிங்கிற விவரங்கள்லாம் சொல்றதுக்காக நமது பல்கலைக்கழக அறுவடை பின்சார் தொழில்நுட்ப மைய பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் என் வரதராஜன் அவங்க வந்திருக்காங்க. வணக்கம் சார். நம்முடைய அன்றாட உணவுல முக்கியமான இடம் பிடிச்சிட்டு இருந்த இந்த சிறுதானியங்கள் இன்னைக்கு அதனுடைய பயன்பாடு குறைஞ்சு போனதுக்கு முக்கியமாக சொல்லப்படுற காரணம், நம்முடைய அன்றாட உணவை அதை சமைக்கிறதுக்கு தயார் நிலையில் வைக்கிறதுக்கான வேலைகளை செய்கிறதுக்கான ஆட்கள் அல்லது அதற்கான நேரம் இல்லாததுனால தான் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி நம்ம விவசாய பணிகளை செய்கிறதுக்கு ஆட்கள் இல்லை அப்படிங்கும்போது அதற்கான யந்திரங்களை நாடி போகிறோமோ, அதே மாதிரி இந்த சிறுதானியங்களை பதனப்படுத்தி வைக்கிறதுக்கான வேலைகளுக்கும் யந்திரங்கள் ரொம்ப அவசியமாக இருக்குது. அப்படிப்பட்ட யந்திரங்கள் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இப்போ தெரிஞ்சுக்க போகிறோம். இப்போ முதல்ல நம்ம வந்து சிறுதானியங்கள் அறுவடை செய்யறதுல இருந்து அறுவடைக்கு பின்னாடி அதை பதப்படுத்துறதுக்கான என்னென்ன இயந்திரங்கள் இருக்கு அப்படிங்கறத நம்ம முதல்ல சார்கிட்ட கேட்க போறோம். நம்ம நேயர்களுக்கு இந்த சிறுதானியங்கள் அறுவடைக்கும் அறுவடைக்கு பின்னாடி அதை பதப்படுத்துறதுக்கான இயந்திரங்கள் பத்தி சொல்லுங்க சார்.
சிறுதானியங்கள்னு சொல்ல போனீங்கன்னா சாமை, திணை, வரகு, பனிவரகு, ராகி, இது எல்லாமே சிறுதானிய வகையில் அடங்கும். இந்த சிறுதானியங்களுக்கு சமீப காலமாக மக்களிடையே நல்ல வரவேற்பு இருக்கிறது. அந்த வரவேற்பு வந்து மேலும் அதிகரிக்கணும்னா நாம் சிறுதானியங்களை பதப்படுத்துவதற்கும் அறுவடை செய்வதற்கும் இயந்திரங்களை பயன்படுத்தியாக வேண்டும். இந்த சிறுதானியங்களை முதல்ல என்ன பண்ணணும்னா அறுவடை செய்யணும். அறுவடை செய்த கதிர்களை வந்து கதிரடிக்கணும், பிறகு உலர வைக்கணும், சுத்தம் செய்யணும். சுத்தம் செய்த பிறகு மேல் இருக்கிற உமி, தவிடு போன்ற பொருள்களை எல்லாம் நீக்கணும். அப்புறம் நம்ம சேமித்து வைக்கணும். அப்புறம் மாவாக அரைப்பதற்கு நம்ம இயந்திரங்களையும் உபயோகிக்கலாம். இவ்வாறு செய்யக்கூடிய எல்லா வகையான வேலைகளுக்கும் தற்பொழுது இயந்திரங்கள் உள்ளன.
இப்போ முதல்ல வந்து இந்த சிறுதானியங்களை அறுவடை செய்கிறதுக்கான மற்றும் கதிரடிப்பதற்கான இயந்திரங்களை பற்றி விவரங்கள் சொல்லுங்கள் சார்.
கதிரடிப்பதற்கு இப்போ நெல்லை கதிரடிக்கிற இயந்திரங்கள் எல்லாம் நம்ம பொதுவாக பார்க்குறோம். அந்த நெல் கதிரடிக்கும் இயந்திரத்திலேயே ஒரு சின்ன சின்ன மாற்றங்களை செய்து தற்பொழுது சிறுதானியங்களையும் கதிரடிப்பதற்காக வடிவமைத்து இப்போ சந்தையில் விற்பனைக்கு இருக்கிறது. இந்த அறுவடை செய்த கதிர்களை இந்த கதிரடிக்கும் இயந்திரத்தினுள்ளே நாம் இட்டு தானியம் மற்றும் பயிரை தனித்தனியாக பிரித்தெடுக்கலாம். இந்த இயந்திரத்தில் உள்வாய் ஒன்று பயிர்களை உள்ளே அனுப்புவதற்கு ஏற்றவாறு அமைக்கப்பட்டுள்ளது. இந்த இரும்பு பட்டைகள் பொருத்தப்பட்டுள்ள உருளை ஒன்று டீசல் என்ஜின் அல்லது மோட்டார் கொண்டு இயங்கக்கூடியதாக உள்ளது. இவ்வாறு அந்த உருளைகள் சுற்றும் பொழுது சிறுதானிய பயிரில் உள்ள தானியங்கள் தனியாக பிரிந்து கீழ் நோக்கி வருகின்றது. கீழ் நோக்கி வரும் பொழுது ஒரு காற்று பெட்டியின் வழியாக வரும் பொழுது தூசு மற்றும் பதர்கள் எல்லாம் நீக்கப்பட்டு நாம் தானியங்களை பிரித்தெடுக்க முடிகிறது. இவ்வாறு நம்ம கதிர் அடிக்கும் இயந்திரத்தை உபயோகப்படுத்தும் பொழுது நமக்கு எளிதாகவும் விரைவாகவும் தானியங்களை பிரித்தெடுக்கலாம். வேலை ஆட்களின் தேவை குறைகிறது. ஒரு மணிக்கு 2 டன் வரை கதிர் அடிக்கலாம். ஓரளவு சுத்தம் செய்யப்பட்ட தானியங்கள் நமக்கு கிடைக்கின்றன.
இந்த மாதிரி தானியங்கள் பிரித்து எடுத்ததுக்கப்புறம் வந்து முக்கியமாக நம்ம செய்கிற பண்ணி அதை உலர வைக்கிறது தான். இப்போ சிறுதானியங்கள் அப்படிங்கும்போது வெளியில் நம்ம காய வச்சு மற்ற இதை செய்கிறதை விட இது கொஞ்சம் கடினமான பணியாக தான் இருக்கும் இல்லைங்களா? இப்போ அதுக்கு தகுந்த இயந்திரங்கள் என்னென்ன இருக்குங்க சார்?
தானியங்களை வந்து கதிர் அடித்த பிறகு உடனடியாக நம்ம உலர்த்த வேண்டும். ஏனென்றால் நம் தானியங்களை வந்து கதிர் அடிக்கும் பொழுது அதனுடைய ஈரப்பதம் 15 விழுக்காடு வரை இருக்கும். 15 விழுக்காடு வரை இருக்கின்ற தானியங்களை சிறுதானியங்களை சேமித்து வைத்தால் அதில் பூஞ்சாலம் மற்றும் பூச்சியினுடைய தாக்குகள் அதிகமாக இருக்கும். ஆகவே நாம் அதை வெயிலிலோ அல்லது நவீன இயந்திரங்களை கொண்டு நாம் உலர்த்த வேண்டும். இப்போ தற்பொழுது தானியங்களை உலர்த்துவதற்கு உலர்த்திகள் உள்ளன. உலர்த்திகளின் மூலம் சிறுதானியங்களை உலர்த்தும் பொழுது விரைவாக உலர்த்தலாம். அதாவது ஓரிரு நாட்களில் நாம் சிறுதானியங்களை உலர்த்த முடியும். அதிக அளவில் உலர்ந்த தரை தேவையில்லை. காக்கை மற்றும் குருவினால் ஏற்படும் சேதம் குறைகிறது. தற்பொழுது தானியங்களை உலர்த்துவதற்கு வேளாண் கழிவு பொருட்களை கொண்டு எரியக்கூடிய அடுப்பின் மூலம் நமக்கு வெப்பக்காற்று கிடைக்கிறது. அந்த வெப்பக்காற்று சிறுதானியங்களை உலர்த்துவதற்கு பயன்படுத்துவதற்காக அமைந்துள்ளது. இந்த உலர்த்தியில் 70 முதல் 90 டிகிரி வரை வெப்பத்தை நாம் பெற முடியும். விதைக்காக உலர்த்தும் பொழுது 50 லிருந்து 60 டிகிரிக்கு மிகாமல் பார்த்து கொள்ளலாம். இந்த வேளாண் கழிவுகளை கொண்டு உருவாக்கப்பட்டுள்ள உலர்த்தியானது ஒரு நாளைக்கு 500 லிருந்து 1000 கிலோ வரை தானியங்களை உலர்த்த இயலும். இதனுடைய விலை சுமார் 150,000 ஆகிறது. இதனை இயக்க 3 குதிரை திறன் சக்தி தேவைப்படுகிறது.
இப்போ நம்ம இந்த கதிரடிக்கும் இயந்திரத்தில் வந்து ஒரு காற்று பெட்டி இருக்கிறதுனால ஓரளவு சுத்தம் செய்த தானியங்கள் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொன்னீங்க. இப்போ இதை தவிர நல்லா அதை தூய்மைப்படுத்துறதுக்கு அதுக்கு தகுந்த இயந்திரங்கள் இருக்குங்களா? இப்போ சிறுதானியங்கள் அப்படிங்கும்போது அதில் கல் மண் இதெல்லாம் வந்து ரொம்ப எளிதாக கலக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இதை சுத்தப்படுத்துறது ரொம்ப முக்கியம் இல்லைங்களா? அதுக்கான இயந்திரங்களை பற்றி சொல்லுங்கள் சார்.
நல்லா கேட்டீங்க. அதாவது கதிரடிக்கும் இயந்திரத்திலேயே வந்து ஒரு சிறிய காற்று பெட்டி இருக்கிறது. அது வந்து பதர் மற்றும் உடைந்த தாவர பயிர்களை எல்லாம் வந்து நீக்கிவிடும். ஆனால் அந்த சுத்தப்படுத்துதல் வந்து நமக்கு பத்தாது. அதனால் ஏன்னா இப்போ நம்ம சிறுதானியங்களை வந்து உணவாக மேற்கொள்ளும் பொழுது அதில் எந்த விதமான மண்ணோ கல்லோ இருக்கக்கூடாது. இந்த மண் கல்லெல்லாம் உங்களுக்கு கதிரடிக்கும் இயந்திரத்தில் வந்து நம்மளால் நீக்க முடியாது. அது நீக்கலாம், பட் அவ்வாறு நீக்கணும்னா அது வந்து மிக விலை உயர்ந்த கதிரடிக்கும் இயந்திரத்துக்கு போகணும். ஆனால் தற்போது இருக்கக்கூடிய கதிரடிப்பானில் அந்த வசதி இல்லை. அதனால் நமக்கு வந்து கதிரடித்து உலர்த்திய சிறுதானியங்களை வந்து சுத்தப்படுத்துவதற்கு பிரத்யேகமாகவே கல் மண் முதலியவற்றைகளெல்லாம் வந்து ஏன் சில சமயம் வந்து இரும்புகளாக இருக்கும், இரும்பு ஆணி இதில் எல்லாம் வந்து தனியாக பிரித்தெடுப்பதற்கு நமக்கு தரம் பிரிக்கக்கூடிய கருவிகளும் இருக்குது. அது பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அதில் கீழே ஒரு காற்று பெட்டி இருக்கும். காற்று பெட்டி மேலே நம்ம சிறுதானியங்களை வந்து மேலே அனுப்புகிற போது உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா அதில் 2-3 ஜல்லடைகள் இருக்கும். அந்த ஜல்லடைகளில் வந்து கல் மண்ணெல்லாம் தனியாக போயிடும், சிறுதானியங்களை மட்டும் தனியாக எடுத்துடலாம். ஏன்னா கல் மண்ணெல்லாம் வந்து அடர்த்தி அதிகமானவை, அதனால் வந்து அது கீழே வந்துடும். நம்ம சிறுதானியங்களை வந்து அடர்த்தி கம்மியானதுனால அதை வந்து தனியாக மேற்பக்கத்தில் எடுத்துடலாம். இவ்வாறு நம்ம சிறுதானியங்களை வந்து சுத்தம் செய்யலாம். இந்த சிறுதானியத்தை வந்து சுத்தம் செய்யக்கூடிய இயந்திரத்தினுடைய விலை வந்து 40,000 ரூபாய் ஆகுது. அது ஒரு நாளில் வந்து 5 டன்கள் வரையே நம்ம சுத்தம் செய்யலாம். இதை இயக்குவதற்கு 1 குதிரை சக்தி கொண்ட மோட்டாரு போதுமானது.
சரிங்க சார், இந்த யந்திரங்களில் தானியங்களை உலர்த்துறதுக்கு ஆட்கள் தேவைப்படுவாங்க இல்லைங்களா? எவ்வளோ பேர் வேணுங்க சார்?
இதை கையாளுவதற்கு 1 அல்லது 2 ஆட்கள் தேவைப்படுவார்.
இப்போ சுத்தம் செய்கிறதுக்கான அந்த யந்திரம் பற்றி சொன்னீங்க. அதே மாதிரி இந்த தானியங்கள் வந்து நம்ம அறுவடை செஞ்சு காய வச்சு சேமிக்கிறதுக்கு முன்னாடி அதை தரம் பிரிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு வேலை இல்லைங்களா சார்? அப்போ அந்த தரம் பிரிக்கிறதுக்கு என்ன மாதிரி யந்திரங்கள் நமக்கு கிடைக்கிது சார்?
அது சுத்தம் செய்யும் போது நமக்கு தேவையற்ற பொருள்களை எல்லாம் வந்து நம்ம வெளியில் எடுத்துடுறோம். அதாவது கல், மண், பதறு, இரும்பு போன்ற பொருள் எல்லாம் நம்ம வெளியே எடுத்துடுறோம். இந்த தரம் பிரிக்கிறதுன்னு பார்த்தோம்னா ஒரு சில ரகங்கள் வந்து ரொம்ப தடிமனாக இருக்கும். அந்த தடிமனாக இருக்கக்கூடிய தானியத்திலேயே வந்து பருமன் குறைந்த தானியமும் இருக்கும். இது ஏன் தரம் பிரிக்கணும்னா, நம்ம விற்பனை செய்யும் போது ஒரே சீரான தடிமன் உள்ள தானியமாக இருந்ததுன்னா சந்தையில் நல்லா நமக்கு விலை கிடைக்கும். அது மட்டுமல்லாமல் மறுபடியும் நீங்கள் உமி நீக்கக்கூடிய இயந்திரத்துக்கு இல்லை, நம்ம உமி நீக்கும் பொழுது நம்ம தரம் பிரித்த தானியங்களை வந்து உமி நீக்கும் பொழுது 90-95 விழுக்காடு வரைக்கும் அதனுடைய திறன் இருக்கிறது. தரம் பிரிக்காமல் நம்ம தானியங்களை வந்து உமி நீக்கும் பொழுது நமக்கு வந்து 80% தான் அதனுடைய திறன் இருக்கிறது. மேலும் வந்து சிறிய தானியங்களெல்லாம் வந்து அதுக்கு உடையக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து நம்ம தரம் பிரிப்பதுங்கிறது ரொம்ப அவசியம். இந்த தரம் பிரிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா, முதல்ல நம்ம சுத்தம் செய்யக்கூடிய கருவிகளை சொன்ன மாதிரியே இதில் பார்த்திங்கன்னா ஜல்லடைகள் தான் இருக்கும். நம்ம தரம் பிரிக்கிறதே வந்து அதனுடைய பருமனை பொறுத்து தான். நம்ம வீட்டுகள் எல்லாம் வந்து நம்ம ஜல்லடைகளில் நம்ம தாய்மார்கள் எல்லாம் வந்து ஜலிக்கிற மாதிரி, இதுலேயும் வந்து பெரிய ஜல்லடைகளை கொண்டு நம்ம ஜலித்து அதனுடைய பருமனுக்கு தகுந்த மாதிரி 2 அல்லது 3 தரமாக பிரிக்கலாம். இதனுடைய விலை பார்த்திங்கன்னா 50,000 ரூபாய் ஆகுது. இதை இயக்குவதற்கு 2 குதிரை சக்தி கொண்ட மோட்டார் தேவைப்படுகிறது. இதை 2 ஆட்களின் மூலம் நாம் இந்த கருவியை பயன்படுத்தலாம்.
சரிங்க சார், இப்போ வந்து இந்த சிறுதானியங்களை உணவுக்காக பயன்படுத்துறது அப்படிங்கும்போது நம்ம இந்த உமியை நீக்கிறது அப்படிங்கிறது வந்து ஒரு முக்கியமான வேலை. அந்த வேலையை செய்கிறதுக்கு நமக்கு அவசியமாக யந்திரங்கள் தேவைப்படுது இல்லைங்களா? அதுக்கு என்னென்ன யந்திரங்கள் இருக்குங்க?
இப்போ சிறுதானியங்களெல்லாம் முதல்ல பார்த்தோம்னா நம்ம தாய்மார்களெல்லாம் வீட்டில் உலக்கையை கொண்டு அதில் இருந்து உமியெல்லாம் நீக்கி சாமை, தினையை, சோளம், கம்பு, வரகு இந்த பொருள்களிலிருந்தெல்லாம் வந்து அரிசியை தனியாக எடுத்து அதை மாவாக்கி இல்லை அரிசியாகவே சாதமெல்லாம் செஞ்சு நாம் சாப்பிட்ருந்தோம். இந்த வேலைகளை எல்லாம் செய்வது சிரமமாக இருப்பதனாலேயே திருதானியங்களுடைய பயன்பாடுகள் எல்லாம் குறைந்து விட்டது. தாய்மார்கள் வந்து அதை செய்கிறதுக்கு வந்து தயாராக தான் இருக்கிறாங்க. ஆனால் என்ன, இப்போ தற்காலத்தில் அவங்களும் வந்து அலுவலகங்களுக்கெல்லாம் போகிறதுனால இந்த சமையலுக்கு உண்டான பொருள்களை தயார் செய்வதற்கு தேவையான நேரம் கிடைக்கிறதில்ல. அதனாலேயே சிறுதானியங்களுடைய பயன்பாடுகள் கொஞ்சம் குறைந்து விட்டது. அந்த பயன்பாட்டையெல்லாம் மறுபடியும் அதிகப்படுத்துவதற்காகவே வந்து பல முயற்சிகளையும் வந்து அரசாங்கத்தினாலேயும் பல்கலைக்கழகத்தினாலையும் எடுத்து வருகின்றன. இப்போ தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்திலையும் கூட இதற்கென்றே ஒரு பிரத்யேகமாக ஒரு இயந்திரம் ஒன்று வடிவமைக்கப்பட்டு நல்ல முறையில் செயல்பட்டு வருகிறது. இந்த இயந்திரத்தில் பார்த்தீங்கன்னா 3 HP மோட்டார் மூலமாக இயங்கக்கூடியது. 1 மணி நேரத்திற்கு 100 கிலோ சிறுதானியங்களை உமி நீக்கம் செய்யலாம்.
இந்த இயந்திரத்தினுடைய விலை எவ்வளோ ஆகும் சார்?
இதனுடைய விலை பார்த்தீங்கன்னா இப்போ 75,000 ரூபாய் ஆகும். ஒரே 1 ஆள் வந்து இதற்கு போதுமானது. இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு சாமை, திணை, வரகு, பனிவரகு போன்ற சிறுதானியங்களை வந்து உமி நீக்கம் செய்யலாம்.
தானியங்களை வந்து உலக்கையில் குத்தி உமி நீக்கம் செய்வாங்க. அதேமாதிரி மாவா அரைச்சி சலிச்ச உணவு பண்டங்கள் செய்கிறதுக்கு தயார் நிலைக்கு கொண்டு வர்றதுக்கு இப்போ நம்ம சாதாரணமாக அரிசி, கோதுமை அதெல்லாம் அரைக்கிற அந்த மெஷின் மாதிரி இதை அரைக்கிறதுக்கு அதிலே இதையும் அரைச்சிக்கலாமா இல்லை இதுக்கு தனிப்பட்ட யந்திரங்கள் தேவையா சார்?
சிறுதானியங்களை உமி நீக்கிறதுக்கு தான் பிரத்யேகமான இயந்திரங்கள் தேவை. மாவரைக்கிறதுக்கு நம்ம எந்த இயந்திரத்தை வேணாலும் உபயோகப்படுத்தலாம். இப்போ பொதுவாக நமது கிராமங்களே பார்த்திங்கன்னா கோதுமை மாவு, அரிசி மாவாக அரைக்கிறதுக்கெல்லாம் அரைவை இயந்திரங்கள் இருக்கின்றன. அந்த இயந்திரத்திலேயே வந்து நாம் சிறுதானியங்களை அரைத்து மாவாக பண்ணிக்கலாம். அதில் ஒன்றும் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை.
இப்போ அதேமாதிரி சேமிப்புக்கு அப்படின்னு சொல்லிட்டு தனியாக ஏதாவது இயந்திரங்கள் இருக்கா சார்?
சேமிப்புக்குன்னு தனிப்பட்ட இயந்திரங்கள் எதுவும் கிடையாதுங்க. ஆனால் இந்த சிறுதானியங்களை வந்து சேமித்து வைக்கும்போது தானியமாகவே வச்சுருந்தோம்னா ஒரு 2 ஆண்டு 3 ஆண்டு ஏன் 5 ஆண்டுகளும் கூட எந்த விதமான பூச்சி தாக்குதலும் இல்லாமல் நம்மளால் சேமிக்க முடியும். அதே சமயம் அதை வந்து நம்ம உமி நீக்கம் செஞ்சிட்டோம்னா அதனுடைய இருப்புத்தன்மை குறைந்து விடுகிறது. ஏன்னா அந்த தோலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது இருக்குது, எண்ணெய் இருக்கிறது. இப்போ அரிசி தவிட்டில் எண்ணெய் இருக்கிற மாதிரி இந்த சிறுதானிய தவிட்லேயும் எண்ணெய் இருக்கிறது. அந்த எண்ணெய் இருப்பதனால இருப்புத்தன்மை, அது ஒன்று. இரண்டாவதாக வந்து பூச்சியினுடைய தாக்கம் வந்து அதிகமாகிடும். இந்த பூச்சியினுடைய தாக்கமெல்லாம் குறைத்து வைக்கணும்னா அதுக்கு வந்து நம்ம பாலித்தீன் கவரில் போட்டு நம்ம சேமித்து வைக்கலாம். இவ்வாறு சேமித்து வைக்கக்கூடிய உமி நீக்கப்பட்ட தானியங்களும் அரிசியை வந்து ஒரு 3 மாதங்கள் வரை சேமிக்கலாம். அதற்கு மேலே வந்து நம்மளால் சேமித்து வைக்க முடியாது.
சரிங்க சார், இப்போ வந்து இந்த சிறுதானியங்களை வந்து பதப்படுத்துதல் அப்படிங்கிறதுல என்னென்ன எந்திரங்கள்லாம் பயன்படுத்த முடியும் அப்படின்னு சொன்னீங்க. இப்போ இந்த எந்திரங்கள்லாம் நமக்கு வந்து குறைந்த அளவில் பயன்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா, அல்லது பெரிய அளவில் தொழிலாக செய்யும் போது எந்திரங்கள் வந்து நம்ம பல்கலைக்கழகத்தில் கிடைக்குமா?
சிறுதானியங்களுக்கு தேவையான இயந்திரங்கள் எல்லாம் வந்து இப்பொழுது சந்தையிலேயே கிடைக்கிறது. பல்கலைக்கழகங்கள் வடிவமைத்துக்கப்பட்ட இயந்திரங்களை வந்து தனியார்களுக்கு வந்து நாங்கள் கொடுத்துருவோம். அவங்களுக்கு வந்து அந்த வரைபடங்கள் எல்லாம் வந்து பல்கலைக்கழகத்தினுடைய வேளாண் வணிகத்துறையினுடைய மூலமாக நாங்கள் கொடுத்துருவோம். அந்த துறையிலிருந்து தனியார்கள் வாங்கி அவங்கள் தானாகவே இப்பொழுது செஞ்சிட்ருக்கிறாங்க. இந்த விவரங்களை எல்லாம் தெரிந்து கொள்வதற்கு நாங்கள் ஒரு பயிற்சி நடத்துகிறோம். சிறுதானியங்களை வந்து எப்படி பதப்படுத்துவது, அதை எப்படி மதிப்பு கூட்டுவது என்று 2 நாள் பயிற்சி அறுவடை பின்சார் தொழில்நுட்ப மையத்திலே 3 மாதங்களுக்கு 1 முறை நடக்கும். அப்பொழுது இந்த இயந்திரங்களுடைய பயன்பாடுகள் மற்றும் எங்கு கிடைக்கும், அதனுடைய விலை மற்றும் அதனுடைய சிறப்பு அம்சங்களை பற்றியெல்லாம் நாங்கள் அவர்களுக்கு பயிற்சி தருகின்றோம்.
சரிங்க சார், இப்போ வந்து இந்த கருவிகள் எல்லாமே வந்து வேற தனியார் நிறுவனங்கள் பல்கலைக்கழகத்தினுடைய தொழில்நுட்ப ஆலோசனைகளை பெற்றுக்கிட்டு அவங்க தயாரித்து வைக்கிறாங்க அப்படின்னு சொன்னீங்க. இப்போது ஒரு யாராவது ஒரு தனி நபர் வந்து இந்த மாதிரி கருவிகள் தயாரிக்கணும் அப்படிங்கிற விருப்பம் இருந்துச்சுனாக்கா அவங்க எப்படி நம்ம பல்கலைக்கழகத்தை எப்படி அணுகி அதற்கான விவரங்கள் பெறலாம் சார்?
தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்திலே வடிவமைக்கப்பட்ட இயந்திரங்களாகட்டும் தொழில்நுட்பங்களாகட்டும் அவற்றையெல்லாம் நம்ம வணிக ரீதியிலாக செய்வதற்கு நமது பல்கலைக்கழகத்திலே வேளாண் வணிக இயக்ககம் ஒன்று உள்ளது. அந்த வேளாண் வணிக இயக்க மையத்தை அணுகி அதில் கேட்கக்கூடிய ஆவணங்களை எல்லாம் சமர்ப்பித்தால் இந்த தொழில்நுட்பங்களையும் இயந்திரங்களினுடைய செயல்பாடு மற்றும் அதனுடைய வரைபடங்களையும் வாங்கி தயார் செய்து மக்களுக்கு விநியோகம் செய்வதற்கு பயன்படுத்தலாம்.
சார், இப்போ நீங்கள் எவ்வளோ நாள் இதை சேமித்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது இந்த தானியங்கள் மேலே இருக்கிற உமியில் எண்ணெய் பசை இருக்குது அப்படின்னு சொன்னீங்க. இப்போ வந்து நம்ம எல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம், அந்த அரிசி தவிட்டிலேருந்து எண்ணெய் எடுக்கிறாங்க, அது வந்து உடலுக்கு நல்லது ஆரோக்கியத்துக்கு நல்லது அப்படின்லாம். அதுமாதிரி இந்த சிறுதானியங்களுடைய தவிட்டில் இருந்து கூட எண்ணெய் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்களா?
இப்போ அரிசி எண்ணெய் எல்லாம் வந்து நம்ம பயன்பாட்டுக்கே வந்து விட்டது. ஏன்னு கேட்டிங்கன்னா தவிட்டில் வந்து அரிசி தவிட்டில் 25 விழுக்காடு வந்து எண்ணெயை இருக்கிறது. அந்த 25 விழுக்காடு எண்ணெயை எடுத்து நமக்கு வந்து சமையலுக்கு உபயோகப்படுத்திகிட்ருக்குறோம். அதே மாதிரி சிறுதானியங்களில் இருக்கக்கூடிய தவிட்டிலையும் நமக்கு 25 விழுக்காடு வரைக்கும் வந்து எண்ணெய் பசை இருக்கிறது. அந்த எண்ணெயையும் வந்து உணவுக்கு பயன்படுத்தலாம். ஆனால் இதில் என்ன ஒரு சின்ன தற்பொழுது உள்ள சிக்கல்னு கேட்டிங்கன்னா, இப்போ அரிசி ஆலைகளெல்லாம் வந்து பெரிய அளவில் நிறுவி நமக்கு வந்து தவிடு நிறைய கிடைக்கிறது. அந்த தவிட்டில் இருந்து எண்ணெய் எடுப்பது வந்து ரொம்ப சுலபமான காரியமாக இருக்கிறது. அதே மாதிரி இந்த சிறுதானியங்களையும் அறவை செய்யக்கூடிய பெரிய ஆலைகள் நிறுவப்பட்டால் அதில் இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய தவிட்டின் மூலம் நாம் எண்ணெய் எடுத்து சமையலுக்கு பயன்படுத்துவதற்கு வாய்ப்பு உள்ளது.
சார், அப்புறம் இன்னொரு கேள்வி சார், இப்போ வந்து நம்ம அரிசி வந்து பச்சரிசியாக பயன்படுத்துகிறோம், வேக வச்சு புழுங்கல் அரிசியாக பயன்படுத்துகிறோம், அந்த மாதிரி சிறுதானியங்களில் பண்ண முடியுமா? அப்படி பண்ணுறதுனால ஏதாவது பிரயோஜனம் இருக்குங்களா?
அரிசியை வந்து புழுங்க வைப்பதே வந்து நமக்கு அறவையின் போது அரிசி உடையாமல் முழு அரிசியாக கிடைப்பதற்காகத்தான் பண்ணன ஆரம்பித்தாங்க. ஆனால் பிற்காலத்தில் பார்த்தீங்கன்னா அதுவே வந்து பச்சரிசியை விட புழுங்கல் அரிசி தான் வந்து இருப்பு வைப்பதற்கு சிறந்ததாக இருந்தது. அதே மாதிரி நம்ம சிறுதானியங்களையும் புழுங்க வைத்து அரிசியாக மாற்ற முடியும். மேலும் இந்த சிறுதானியங்களை வந்து நாங்கள் உமி நீக்குவதற்கு வடிவமைக்கப்பட்ட இயந்திரத்திலேயே புழுங்க வைக்கப்பட்ட சிறுதானியங்களை வந்து நாம் அரவி செய்யும் பொழுது நமக்கு முழு அரிசி கிடைக்கிறது, உடைவது குறைகிறது, இருப்புத்தன்மையும் அதிகமாகுது. ஆனால் அதில் ஒரே ஒரு சின்ன பிரச்சனை என்னென்னா, இப்போ சாமரிசி எடுத்துட்டிங்கன்னா புழுங்க வைக்கப்பட்டது வந்து கொஞ்சம் நிறம் கம்மியாக இருக்கும். அதே சமயத்தில் புழுங்க வைக்கப்பட்ட அரிசி வந்து கொஞ்சம் நிறம் வெண்மையாக இருக்கும். இதனால் வந்து நம்ம மக்கள் வந்து புழுங்க வைப்பதை விட புழுங்க வைக்காது தான் விரும்புகிறாங்க. புழுங்க வைக்கப்பட்ட அரிசி வந்து நிறம் கம்மியாக இருந்தாலும் அது வந்து இருப்பு வைப்பதற்கு ஏற்றது. அதிலே வந்து மேலும் தவிட்டில் இருக்கக்கூடிய ஒரு சில சத்துக்களும் வந்து இதில் ஊடுருவதுனால, புழுங்க வைக்கும்போது ஊடுருவதுனால அதிக நுண்ணூட்ட சத்துக்களும் உள்ளது. ஆகவே புழுங்க வைப்பது என்பது மிகச்சிறந்த முறை. ஆனால் இதற்கு செலவு சற்று அதிகமாகும்.
இந்த புழுங்க வைக்கப்பட்ட அரிசி இப்போ சந்தையில் கிடைக்குதுங்களா?
ஒரு சில கடைகளில் மட்டும் புழுங்க வைக்கப்பட்ட அரிசி தற்பொழுது கிடைக்கிறது. புழுங்க வைக்கப்பட்ட அரிசி நிறம் குறைவாக இருந்தாலும் நம் உடல் ஆரோக்கியத்திற்கு மிகவும் சிறந்தது. நுகர்வோர்கள் புழுங்க வைக்கப்பட்ட அரிசியையே கேட்டு வாங்கி பயன்படுத்தலாம்.
நன்றி சார். இதுவரைக்கும் நம்ம நேயர்களுக்கு சிறுதானியங்களை அறுவடை செய்கிறதுலேருந்து அதை சுத்தப்படுத்தி உலர்த்தி சேமித்து வைக்கிறது, உமி நீக்கிறது, இப்படி பல வேலைகள்லையும் பயன் தரக்கூடிய யந்திரங்களை பற்றி சொன்னீங்க. இந்த யந்திரங்களை பயன்படுத்துறதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய கூடுதல் பலன்களையும் நம்ம நேயர்களுக்கு சொல்லியிருக்கீங்க. நேயர்கள் சார்பாகவும் நிலையத்தின் சார்பாகவும் உங்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறோம் சார். வணக்கம். இதுவரை சிறுதானியங்கள் உற்பத்தி மற்றும் மதிப்பு கூட்டுதல் தொழில்நுட்பங்கள் என்ற சமுதாய வேளாண்மை பள்ளி பாடத்தொடரில் சிறுதானியங்களை பதனப்படுத்தும் எந்திரங்கள் என்ற 7வது பாடம் கேட்டீர்கள். இந்த பாடத்தை நடத்தியவர் நமது பல்கலைக்கழக அறுவடை பின்சார் தொழில்நுட்ப மைய பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் என். வரதராஜன் அவர்கள். இந்த நிகழ்ச்சியை வழங்கியவர்கள் நபார்டு.
கிராமங்கள் அனைத்தையும் இணைக்கிறது நபார்டு. கிராமங்கள் செழிக்க, தேசம் செழிக்கும்.
தொடர்வது சிறுதானியங்கள் குறித்த பாடல்.
தன்னானே சத்தான சிறுதானியம் வளமான வாழ்வு தருமே. சத்தான குருதானியம் நோயற்ற வாழ்வு தருமே. கேன்சர் போன்ற நோயற்ற வாழ்வு தருமே. தன்னானே நார்ச்சத்து புரதச்சத்து ஐயா நிறைஞ்சது சிறுதானியம். கால்சியம் இரும்பு சத்து அம்மா நிறைஞ்சது குருதானியம். ராகி களி சோள தோசை கம்பு புட்டு கடலை கறி வரகட சாம பொங்கல் தேனும் தெனமாவும் தன்னானே நோய் எதிர்ப்பு சக்தி பெருக்குமே சிறுதானிய உணவாகினால் உடற்பருமன் கொழுப்பு குறையுமே குருதானிய உணவாகினால் தன்னானே நீரிழிவு நோய் போக்குமே சத்தான சிறுதானியம் உயிர் கொள்ளும் நோய் விரட்டுமே சத்தான குருதானியம் தன்னானே முளக்கட்டி சாப்பிடலாம் ஐயா மதிப்பு கூட்டி மாத்திடலாம் சிறுதானிய உற்பத்தி வேளாண்மைக்கு உயிர் நாடி தன்னானே தட்ப வெட்ப மாற்றங்களை தாங்கி வளரும் சிறுதானியம் சுற்றுச்சூழல் காத்திடவே உகந்த பயிர் குருதானியம் தன்னானே நீர் தேவை குறைவாக உள்ள பயிர் சிறுதானியம் புழு பூச்சி அண்டாத சிறந்த பயிர் குருதானியம் ஆமா புழு பூச்சி அண்டாத சிறந்த பயிர் குருதானியம் தன்னானே பயிர் செய்வி தோழர்களே சிறு குருதானியங்களை வருங்கால சமுதாயம் வளமாக வாழ்ந்திடவே ஐயா வருங்கால சமுதாயம் வளமாக வாழ்ந்திடவே தன்னானே
இந்த பாடலை எழுதி பாடியவர் நமது பல்கலைக்கழக உதவி பேராசிரியர் முனைவர் மு. ரா. லதா அவர்கள்.
உழவர்கள் ஆலயமே தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் தான்.